107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பாஸ்கரன் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கரும்பில் பூச்சிகளால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
இன்று நாம் காணப்போகும் தலைப்பு கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள். கரும்பில் ஒருங்கிணைந்த நவீன பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது, சமீப காலமாக விவசாயிகளால் இவ்வகை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் பயிரிடப்படும் பயிர்களில் பூச்சிகள், நோய்கள், களைகள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்து நல்ல மகசூலை பெறுவதற்கு பயிர் பாதுகாப்பு மிகவும் இன்றியமையாததாக ஆகிறது. நமது நாடு தன்னிறைவு பெறுவதற்கு இவ்வகையான பயிர் பாதுகாப்பு முறைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயிர்களில் பூச்சிகளால் சுமார் 30-40% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பூச்சிகளின் சேதத்தால் பயிர்களின் தரம் குறைந்து நாம் சந்தையில் நல்ல விலைக்கு விற்க முடியாமல் நமது பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பதின் மூலம் நமது லாபத்தின் பங்கும் சரிவு ஏற்படுகிறது. தற்பொழுது பயிர்களில் அதிகம் தோன்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த தேவையின்றி அடிக்கடி பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவுக்கு அதிகமாகவும் அளவை குறைத்தும் தேவையற்ற சமயத்திலும் தேவையான போது அடிக்காமலும் இருப்பதினால் நமது பூச்சிகளின் எண்ணிக்கையும் அளவும் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. இவ்வகை பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது அதன் எஞ்சிய நஞ்சு பயிர்களில் தங்கி நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிராக பூச்சிகளும் எதிர்ப்பு திறனை அதிகமாக வளர்த்து கொண்டுள்ளது. இதன் மூலம் முன்பு நாம் சராசரியாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்த பூச்சிக்கொல்லி மருந்தை தற்பொழுது 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து வயல்களில் தெளித்தால்தான் அவ்வகை பூச்சிகள் கட்டுப்படுத்துவதாக ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. இன்றைய வேளாண்மை முறையில் சுற்றுப்புற சூழல் பராமரிப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே நவீன பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பமானது இப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை வெகுவாக குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அனுசரணையான அணுகுமுறைகளையும் பச்சை வண்ண அட்டைகள் கொண்ட நவீனகால பூச்சிக்கொல்லிகளையும் உளவியல் முறைகளையும் கைவினை மற்றும் இயற்பியல் முறைகளையும் உயிரியல் முறைகளையும் உபயோகப்படுத்துவதோதல்லாமல் தாவர பூச்சிக்கொல்லிகள், வைரஸ் போன்ற நோய் எதிர்ப்பு பூச்சிகளுக்கு தரும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற வகைகளை பயன்படுத்துவதால் இத்தொழில்நுட்பத்தை இன்னும் முழுமையாக பலனை நாம் அடைய முடியும். இது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பானது பூச்சி நோய் கண்காணிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. கரும்பு பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் பாதுகாப்பு என்பது பூச்சி நோய் கண்காணிப்பது மிகவும் இன்றியமையாத அவசியமான ஒன்று. அவ்வகை கண்காணிப்பதற்கு பல்வேறு யுத்திகளை நாம் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக விதை நேர்த்தி. கரும்பு கரணைகளை நாம் விதை நேர்த்தி செய்து நடவு செய்யும் பொழுது அதில் வரும் பூச்சிகளை வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். மூன்றாவதாக இயற்பியல் முறைகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், இயந்திர முறைகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், உளவியல் முறைகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், உயிரியல் முறைகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், தாவர பூச்சிக்கொல்லிகளை உபயோகித்து கரும்பு பயிரில் வரும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், இறுதியாக இரசாயன பூச்சிக்கொல்லிகளை அளவாக பயன்படுத்தி நாம் எவ்வாறு கரும்பில் அதிக மகசூல் பெறலாம் என்பதை இப்பாடத்தில் பார்ப்போம். பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பம் என்பது விதைப்பு பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. பருவத்தே பயர்சை மற்றும் ஆடிப்பட்டம் தேடி விதை போன்ற பழமொழிகள் பயிர்களின் விளைச்சலுக்கு, பயிர் வளர்ச்சி காலத்திற்கும், நிலவும் வானிலையை மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்தே அமைகிறது. கரும்பில் நவீன பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் என்பது பூச்சியை சரியாக இனங்காணுதல் மற்றும் அதன் தேவையை அறிந்து அதன் வாழ்க்கை சுழற்சி முறைகளை கண்டறிதல், அது சார்ந்த பயிர்களை கண்டறிதல், மறு தாக்குதலுக்கு உண்டான திறன் மற்றும் அதன் தன்மையை ஆய்வு செய்து அறிதல், அதன் பூச்சிகளின் பழக்க வழக்கங்களையும் அறிதல், இயற்கையான மரண காரணங்களை கண்டறிதல், பயிரின் முக்கியத்துவத்தை உணர்தல், கரும்பு இளம் பயிரில் இருக்கிறதா, நடுப்பட்டம் வருகிறதா, இல்லை முற்றி விளைந்த பயிராக இருக்கிறதா என அறிந்து பயிரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நான் பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்ததும், உபயோகிப்பாளரின் தன்மைகளை பொறுத்து சில பெயர் அங்கக முறைகளை கொண்டுதான் நான் கரும்பு பயிரிடுகிறேன், எனக்கு அங்கக பூச்சிக்கொல்லிகள் வேண்டும் என கேட்கலாம். சில பேர் எனக்கு பூச்சிகள் இந்த பயிரிலிருந்து அழிந்தால் போதும், எனது பயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் நினைக்கலாம். இதுபோல பயிர்களுக்கு தக்கவாறு உபயோகிப்பாளரின் தன்மையை பொறுத்து அதனை ஊக்குவித்தலும் அறிவுரை கூறுதலும் முக்கியமான பகுதியாகும். பூச்சிகளின் தாக்குதல், சேதம் மற்றும் பரவுதல் ஆகியவற்றை தடுத்தல் மிக முக்கியம். அவற்றை அழித்தலோ அல்லது துரத்தலோ போன்றவற்றால் பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. முதலாவதாக கரும்பு பயிரானப்பட்டது வேளாண் சூழ்நிலை பகுப்பாய்வை செய்ய வேண்டும். வேளாண் சூழ்நிலை பகுப்பாய்வது என்று என்ன? அது வந்து இயற்கையான கட்டுப்பாடு முறைகள் என்னென்ன உள்ளது ஒரு பயிரில் என்று அறிவதுதான். காலநிலை கட்டுப்பாடு, நம்மளது வயலானது கரும்பு பயிரோடு இருக்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் என்னென்ன பயிர்கள் உள்ளது, இம்மாதம் கோடை காலமாக அல்லது குளிர்காலமா அல்லது மழைக்காலமா போன்றவற்றை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் வரும் பூச்சிகளை நாம் மேலாண்மை செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் மிக இன்றியமையாததாகும். அது மட்டுமில்லாமல் கரும்பு பயிரில் உள்ள இயற்கை எதிரிகள் என்னென்ன, நமக்கு வரும் தாக்குதலுக்கு உண்டான பூச்சிக்கு உரிய இயற்கையான எதிரிகள் எந்த வகையில் கரும்பு பயிரில் வேலை செய்யும், இதன் மூலம் எவ்வளவு சதவீதம் இந்த பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம், அதன் மூலம் நமது மகசூல் எவ்வளவு உயரும் என்பதை அறிந்து அதற்கு தக்கவாறு நாம் செயல்பட வேண்டும். நமது மண்ணின் தகவமைப்பும் மிகவும் இன்றியமையாததாகும். இப்பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நோய்களை நாம் அடிக்கும் பொழுது கரும்பு பயிரானது வளம் மிகுந்த மண்ணில் ஊக்கத்துடன் காணப்படும். வளம் குன்றிய மண்ணில் கரும்பு பயிரின் ஊக்கமும் குன்றி காணப்படும். இதன் மூலம் மகசூல் சராசரியாகத்தான் கிடைக்கும். அதிக மகசூல் கிடைப்பது அரிதிலும் அரிதே. பூச்சிகளுக்கு பயிர்களின் தாக்கம் மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. பயிர்களை பூச்சிகள் விரும்பி உண்ணும். அவ்வாறு நாம் பயிர்களை விரும்பி உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எதிர்ப்பு ரகங்கள் உள்ளன. அவ்வகையான எதிர்ப்பு ரகங்களை நாம் பயிரிட வேண்டும். இதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து ஓரளவு நாம் நமது பயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஒரு முறை அல்லது இருமுறை பூச்சி தெளிப்பதை தவிர்த்து கொள்ளலாம். பூச்சிக்கொல்லிகளை நாம் தெளிப்பதினால் சுற்றுப்புற சூழலும் கெடுகிறது, நமது பயிரும் கெடும். இதன் மூலம் நாம் சுற்றுப்புற சூழலுக்கும் நன்மை உண்டாகலாம், நமது சந்ததியினருக்கும் நன்மை உண்டாக்கலாம். இரண்டாவதாக இதில் வருமுன் காப்பு என ஒரு பகுதி உள்ளது. வருமுன் காப்பு என்பது என்னவென்றால், பூச்சிகளின் எதிர்ப்பு ரகங்களை பயிரிட்டால் பூச்சிகளின் தாக்குதல் மிகவும் குறைவாக இருக்கும் என முன்பு அறியப்பட்டோம். இவ்வாறாக பூச்சிகளின் தாக்குதல் குறைவாக இருந்தால் நமக்கு லாபமும் அதிகமாக வரும், எதனால் மகசூல் அதிகரிப்பதால். இது மட்டுமில்லாமல் விதைக்கும் பொழுதே நாம் விதைக்கரணைகளை விதை நேர்த்தி செய்து நடவு செய்ய வேண்டும். பூச்சிகளை அவ்வப்பொழுது கண்காணிக்க வேண்டும். இளம் பயிரில் என்ன பூச்சி வரும், வளர்ந்த பயிரில் என்ன பூச்சி வரும் போன்றவற்றை மிகவும் தெளிவாக கண்காணித்து அதற்கு தக்கவாறு நமது பூச்சி மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் பூச்சிகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம். நவீன பூச்சி மேலாண்மை முறைகளாகப்பட்டது உளவியல் முறை, இயற்பியல் பூச்சி கட்டுப்பாட்டு முறை, இயந்திரவியல் அல்லது கைமுறை. நாம் கண்ணில் காணப்படும் புழுக்களையெல்லாம் கைகளால் பொறுக்கியே வயலுக்கு வெளியே கொண்டு சென்று அழித்து விடலாம். அது இயந்திர முறை என கூறப்படுகிறது. உயிரியல் முறைகள், உயிரியல் காரணிகளை கொண்டு முட்டை ஒட்டுண்ணி, புழு ஒட்டுண்ணி அல்லது வைரஸ் போன்ற உயிரியல் முறை காரணிகளை கொண்டு நமது பயிர்களுக்கு வரும் நோய்களை வெகுவாக குறைத்து கொள்வது உயிரியல் காரணிகள் முறைகளாகும். தாவர பூச்சிக்கொல்லி முறைகள். தாவர பூச்சிக்கொல்லிகள் முறைகள் என்பது வேறொன்றுமில்லை, நாம் அங்கக பொருட்களை கொண்டு நமது கரும்பு பயிரை பாதுகாத்தால் அது தாவர பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உயிரியல் முறைகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதே மிகச்சிறந்ததாக அமையும். ஏனென்றால் இரசாயன பூச்சிக்கொல்லிக்கு மாற்றாகத்தான் நமது தாவர பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துகிறோம். தாவர பூச்சிக்கொல்லிகள் என்னென்னவாக இருக்கலாம்? தாவர பூச்சிக்கொல்லிகள் வேம்பு இலைச்சாறு, வேம்பு வேப்பங்கொட்டைச்சாறு, வேம்பின் மூலக்கூறுகளான அசடிரக்டின் 1% அல்லது அசடிரக்டின் 0.3% அல்லது அசடிரக்டின் 0.15% என பல்வேறு வகைகளில் நமது கடைகளில் கிடைக்கிறது. இது மட்டுமில்லாமல் நேரடியாக வேப்ப எண்ணெயாகவும் நாம் வாங்கி அதில் குறிப்பிட்ட அளவு நமது காதி சோப்பை நன்றாக கரைத்து இச்சோப்பு நீருடன் வேப்ப எண்ணெயை கலக்கும் பொழுது பால் போன்ற ஒரு திரவம் உண்டாகும். இப்பால் போன்ற திரவத்தை 30 மில்லி எடுத்து 1 லிட்டர் நீரில் கலைத்து இக்கரும்பு பயிர்களுக்கு அடிக்கும் பொழுது பூச்சிகளின் தாக்குதல் மிகுந்து குறைவாக இருக்கும். காரணம் என்னவென்றால், கரும்பு பயிரில் வரும் கரும்பின் வாசமானது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு மணம் உண்டு, நுகர்வு வாசம் உண்டு. வேப்ப எண்ணெயை கலந்து அடிப்பதினால் அந்த வயலானது வேம்பின் வாசமே மிகுந்தியாக காணப்படும். அதனால் பூச்சிகளின் உணர்வு திறன் மங்கி இப்பூச்சிகள் இந்த வகையான பயிர்களை ஒவ்வாமை என தடுத்து அருகிலுள்ள மற்ற பயிர்களுக்கு சென்று விடுவதால் நமது பயிரின் சேதாரம் குறைந்து மிகுந்த அளவில் மகசூல் அதிகரிக்கும் என்பது திண்ணமே. இரசாயன முறைகள் என்பது இறுதியாக பயன்படுத்த வேண்டியது. மேற்கூறிய முறைகள் எதுவும் பயனளிக்கவில்லை என்ற பொழுது நமது பயிரில் மகசூல் வெகுவாக பாதிக்கக்கூடிய நிலைக்கு பூச்சிகள் வந்துவிட்டன. உடனடியாக இதை கட்டுப்படுத்தாவிட்டால் நமது லாபத்தில் பெரும்பங்கு இழந்து விடுவோம். இப்படி ஒரு காரணமாக காரியத்தில் நாம் உடனடியாக கையாள வேண்டியது இரசாயன பூச்சிக்கொல்லி முறைகளை மட்டுமே. இரசாயன பூச்சிக்கொல்லி முறைகளை கையாளும் பொழுது எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை, எந்த இடத்தில் அடிக்க வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும் போன்ற 4 காரணிகளை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். எந்த பூச்சிக்கு எதிராக நாம் இந்த இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை உபயோகப்படுத்துகிறோம், எப்பொழுது அந்த மருந்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும், காலையிலா மாலையிலா இல்லது பின் மாலை பொழுதிலா இல்லது முன்காலை பொழுதிலா போன்றவற்றை தீர்மானிக்க வேண்டும். எவ்வளவு 1 லிட்டர் தண்ணீருக்கு எவ்வளவு மருந்து இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து நமக்கு தேவை என்பதை அறிந்து, அது மட்டுமில்லாமல் 1 ஏக்கருக்கு எவ்வளவு நீரின் அளவு நமக்கு தேவை என்பதையும் கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் இந்த இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவாக முறையாக கலக்க வேண்டும். கலந்த இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை எந்த தெளிப்பானின் மூலம் தெளித்தால் நாம் பயிர்களுக்கு எளிதாக அடைந்து பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என்பது அறிந்து கொள்ள வேண்டும். நாப்சாக் ஸ்ப்ரேயர் என கூடப்படும் நாப்சாக் ஸ்ப்ரேயர் இல்லையா, இல்லை பேட்டரி இதனால் இயங்கும் கை தெளிப்பான் இல்லையா, அல்லது ராக்கர் ஸ்ப்ரேயர் எனப்படும் தெளிப்பானில்லா, அல்லது கால்களால் இயக்கப்படும் தெளிப்பானா, அல்லது மோட்டார் கொண்டு விசை கொண்டு இயக்கப்படும் தெளிப்பானில் தெளித்து 20 மீட்டர் அல்லது 10 மீட்டருக்கு அந்த பக்கம் நாம் அடிக்கக்கூடிய அளவில் வரப்பில் என்றாலும் 10 மீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம அடிக்கும் மருந்து சென்று படும்படியாக உள்ள தெளிப்பான்களை பயன்படுத்துவதா என்பதை தெளிவாக முடிவு செய்த பின்பு அவ்வகை தெளிப்பான்களை பயன்படுத்தி நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வகையான பிரத்யேகமாக தனித்தனியான இலக்குகளை கொண்டு நாம் ஒருங்கிணைந்து கரும்பு பயிரில் பூச்சிகளை மேலாண்மை செய்வதற்கு கையாண்டால் இதில் பலன் மிகுதியாக கிடைக்கும். இதுவரை உயிரியல் கட்டுப்பாடு முறைகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது காணலாம். கரும்பு பயிரானது தொன்று தொட்டு நமது பாரதத்தில் இருக்கிறது. இக்கரும்பு பயிரானது இராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே நமது மாநிலத்தில் உள்ளது, நமது நாட்டிலும் உள்ளது. இக்கரும்பு பயிர் மிகுதியாக 5 துளைப்பான்கள் பூச்சிகளால் தாக்கப்படுகிறது. அவை என்ன என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக, கரும்பு பயிரானது வருடத்தில் அனைத்து மாதங்களிலும் நடவு செய்யப்படுகிறது. தற்பொழுது முன்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. கரும்பு பயிர் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போன்று இந்த 5 இருமாத காலகட்டங்களில் நடவு செய்தால் அரைக்கும் ஆலைகளுக்கு கரும்பை வெட்டி நாம் அனுப்பி சர்க்கரையாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது சிறப்பு பட்டமாக ஜூன் ஜூலை ஆகிய சிறப்பு பட்டத்திலையும் நாம் கரும்பு பயிரை நடவு செய்யலாம் முன்பு. தற்பொழுது ஆலைகள் வருடம் முழுவதும் இயங்குகின்றன. அதனால் நடவும் வருடம் முழுவதும் செய்ய வேண்டியதாக உள்ளது. முன்பட்டம் இடைப்பட்டம் கடைப்பட்டம் போன்ற 3-3 மாதங்கள் முன்னால் இருந்தது. தற்பொழுது அனைத்து வகைகளும் மார்ச் வரைக்கும் இருந்தது. இப்பொழுது ஏப்ரல் மே வரைக்கும் நடவு போகிறது. ஜூன் ஜூலை சிறப்பு பட்டம் ஆகிவிட்டது. ஆகஸ்ட் 1 மட்டும் இல்லை, செப்டம்பர்லேருந்து மறுபடியும் நடவு தொடங்கிவிடுகிறது. இதனால் கரும்பில் உள்ள பூச்சிகள் வருடம் முழுவதும் பயிர் உள்ளதால் அதற்கு மிகுந்த வசதியாக உள்ளது. காரணம் என்னவென்றால், ஒரு பயிர் நெல்லாகப்பட்டது 3 மாதங்கள் மட்டும் இருந்து 4வது மாதங்கள் நெற்பயிரை நாம் மாற்றி வேறு பயிருக்கு சென்றுவிட்டால் நெல்லில் உள்ள பூச்சிகள் அந்த பருவத்துடன் போய்விடும். ஆனால் கரும்பு பயிரில் அவ்வாறு இல்லை. கரும்பு பயிரானது பூச்சிகளுக்கு மிகுந்த ஊட்டத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கரும்பு பயிரின் வளர்ச்சியானது 12 மாதங்களுக்கு உள்ளது. முன்பு கூறியதை போல் தமிழகத்தில் கரும்பு பயிரானது மார்கழி முதல் வைகாசி மாதம் வரை, அதாவது டிசம்பர் முதல் மே மாதங்களில் நடவு செய்வதால் தட்பவெப்ப நிலையும் கரும்பிற்கு தேவையான விளைச்சலுக்கு தேவையான மழையும் இந்த மாதங்களில் நன்கு கிடைப்பதால் இது நன்றாக வளர்ச்சியடைந்து குளிர்காலத்தில் முதிர்ச்சிக்கு வருவதால் இக்கரும்பில் உள்ள சர்க்கரை கட்டுமான திறன் அதிகமாக உருவாகிறது. இச்சர்க்கரை கட்டுமான திறன் அதிகமாக இருப்பதால் கரும்பை பிழியும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரையின் அளவும் அதிகமாக இருக்கும். அதாவது 1000 கிலோ கரும்பை பிழியும் பொழுது 100 கிலோ சர்க்கரை நமக்கு கிடைக்கும். இது 10% சர்க்கரை மகசூல் ஆகும். கரும்பானது 20-க்கும் மேற்பட்ட பூச்சிகளால் தாக்கப்படுகிறது. இவற்றில் 10 பூச்சிகள் கரும்பின் மகசூலை அதிகமாக பாதிக்கும் அளவிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. கரும்பை தாக்கும் முக்கிய பூச்சிகளில் துளைப்பான் பூச்சிகள், சாருண்ணி பூச்சிகள் மற்றும் மண்ணில் வாழ்ந்து கரும்பை தாக்கும் பூச்சிகள் ஆகிய 3 தமிழக பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. இளங்குருத்து புழு, இடைக்கணு புழு, நுனிக்குருத்து புழு ஆகியவை தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் கரும்பை தாக்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. சாருண்ணும் பூச்சிகளில் வெள்ளை ஈ, செதில் பூச்சி, மாவு பூச்சி, பயிரில்லா இலைத்தத்து பூச்சி மற்றும் நுனி அசுவினி பூச்சி, நுனி வெண் மாவு பூச்சி ஆகியவை இப்பொழுது ஆங்காங்கே தோன்றி தன்னுடைய அளவிற்கு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. கரும்பை தாக்கும் துளைப்பான்களும் அவற்றை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் என்ற வழிமுறைகளையும் இப்பொழுது காணலாம். கரும்பில் முதன்மையாக இளங்குருத்து புழு தாக்குதல் உண்டாகும். கரும்பை தாக்கும் மூன்று வகையான துளைப்பான்களில் இளம் குருத்துப்புழு முக்கியமானதாகும். இளம் குருத்துப்புழு இளம் கரும்பு பயிரை தாக்கும். அதாவது கரும்பு பயிர் நடவு நட்டு 1 முதல் 3 மாதங்கள் வரை இப்புழுவின் சேதம் கரும்பில் காணப்படும். நடவு நட்ட 25ஆம் நாட்கள் தொடங்கி ஏறக்குறைய 120 நாட்கள் வரை பயிரை இப்புழுவானது பாதிக்கக்கூடியது. இப்புழுவானது கோடை காலங்களில் குறிப்பாக ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை அதிகமாக இளம் பயிரை தாக்கும். பொருளாதார சேத நிலையானது 15% நடுக்குருத்து காய்தல் என்ற அளவாக கொல்லப்பட்டுள்ளது. குருத்து புழு தாக்கும் பொழுது நடுக்குருத்துக்கள் வாடி வெண்மையாகி காணப்படும். இது கைகளால் இழுத்தால் வெகு சுலபமாக வந்துவிடும். அதன் அடியில் பார்க்கும் பொழுது சிலது அரித்தது போல் காணப்படும். இப்புழுவின் வாழ்க்கை சரிதமானது, இப்பூச்சி சிறிய கப்பி நிற முன் இறக்கைகளை உடையது. பின் இறக்கைகள் வெண்மையாக இருக்கும். தாய்ப்பூச்சி 3 முதல் 5 வரிசைகளுடைய முட்டைகளை குவியலாக கரும்பு தோகைகளுக்கு அடியில் இடும். ஒவ்வொரு முட்டை குவியிலும் 8 முதல் 10 முட்டைகளை கொண்டதாக காணப்படும். சுமார் 40 முட்டைகள் வரை ஒரு வாரத்தில் ஒரு தாய்ப்பூச்சி இடும். இளம் புழுவானது பூமி மட்டத்திற்கு சிறிது மேலாக கரும்புத்தண்டின் கழுத்து பகுதியில் துளையிட்டு கரும்பு பயிரின் உட்செல்லும். நடுக்குருத்தின் அடிப்பாகத்தை புழுக்கள் உண்பதால் குருத்தின் நுனி பழுப்பாகி காய்ந்துவிடும். தண்டின் உட்பாக்கம் அழுகிவிடுவதால் சில சமயம் துர்நாற்றமும் ஏற்படும். ஒரு குருத்தில் ஒரு புழு மட்டுமே காணப்படும். சுமார் 4 வாரங்களில் முழு வளர்ச்சியடைந்த புழுவானது பழுப்பு நிற தலையும் உடம்பின் மேல் பகுதி வெண்மை நிற பழுப்பு கோடுகளையும் உடையதாக இருக்கும். இது தண்டின் உள்ளேயே கூட்டுப்புழுவாகி சுமார் 10 நாட்களுக்கு பின்பு அந்திப்பூச்சியாக வெளியே வரும். மேலாண்மை முறைகள். பருவத்தை பயிர் செய் என்ற பழமொழிக்கேற்ப பட்டம் பார்த்து பயிர் நடவு செய்தலும் அதற்குரிய தொழில்நுட்பங்களை செவ்வனே மேற்கொள்வதும் கரும்பு பயிரில் இளங்குருத்து புழுவின் தாக்குதலை வெகுவாக குறைக்கும். காய்ந்த நடுக்குருத்துக்களை எடுத்தெறிந்துவிட்டு நீண்ட மெல்லிய கம்பிகளை கொண்டு புழுக்களை குத்தி அழித்துவிட வேண்டும். கரும்பு வயலில் ஈரம் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கரும்பு முளைவிட்ட 3ஆம் நாள் கரும்பு சோகைகளை பார்களில் மூடாக்காக இட வேண்டும். கோடை காலத்தில் கொஞ்சம் நீர் கொண்டு அடிக்கடி பாசனம் செய்தால் தாக்குதலுக்குள்ளான தூரிலிருந்து அதிக தூர்கள் வெடித்து வெளியே வரும். அது இப்பூச்சியின் சேதத்தை சரி செய்துவிடும். கரும்பு முளைவிட்ட 1 மாதத்திலும் அதன் பின்பும் 1 மாதம் கழித்து என 2 முறையாக அரைப்பார் மண்ணணைக்க வேண்டும். பின்பு முழுப்பார் மண்ணணைத்து இப்பூச்சியின் தாக்குதலை குறைக்கலாம். தக்கப்பூண்டு செடியை ஊடுபயிராக விதைப்பதனால் இளங்குருத்து புழுவின் தாக்குதல் வெகுவாக குறையும். இனக்கவர்ச்சி பொறிகளை 8x20 என்ற அளவில் வைத்து இளங்குருத்து பூச்சியின் தாக்குதலையும் நடமாட்டத்தையும் கண்காணித்து குறைக்கலாம். நடவு நட்ட 35 மற்றும் 50வது நாட்களில் கிரானுலோசிஸ் வைரஸ் என்னும் கிருமியை மாலை நேரத்தில் 1 ஹெக்டேருக்கு தேவைப்படும் 750 கிரானுலோசிஸ் நோயுற்ற கிருமி புழுக்களை நன்றாக அரைத்து வடிகட்டி பின்பு இந்த வடிகட்டிய திரவத்துடன் ஒட்டும் திரவத்தை கலந்து 500 லிட்டர் தண்ணீரில் கொண்டு கைத்தெறிப்பான் மூலம் கொழும்பின் இடைகளின் மீது படுமாறு தெளிக்க வேண்டும். இவ்வைரஸ் கிருமி தெளிப்பதனால் ஒட்டுண்ணி மற்றும் ஊனுண்ணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இவ்வாறு செய்வதால் இக்கரும்பின் இளங்குருத்து புழுவின் தாக்குதல் குறையும். அது மட்டுமில்லாமல் குளோராண்ட்ர நெல்லிப்ரோல் 4G குறுனைகளை 8x8 கிலோவுடன் 42 கிலோ மணல் கலந்து கரும்பு வயல்களில் தூர்களில் இட வேண்டும். குளோரிபெரிபாஸ், மிடாக்ளோபிட் போன்ற மருந்து தூள்களை கரணைகளை நடுவதற்கு முன் பாரில் இடுவதன் மூலமும் இப்புழுவின் தாக்குதலை தடுக்கலாம். 2வதாக இடைக்கணு புழு. இந்த இடைக்கணு புழுவின் தாக்குதல் கரும்பு பயிர் நட்ட 4 மாதங்களுக்கு மேல் ஆரம்பித்து 9 முதல் 60 காலம் வரை தொடரும். இப்பூச்சியின் தாக்குதலால் கரும்பின் இடைக்கணு பகுதியில் பல துவாரங்கள் ஏற்பட்டு அதன் வழியாக கரும்பின் சக்கைகள் வெளிவந்து காணப்படும். பாதிக்கப்பட்ட கரும்பின் மேல் மற்றும் கீழுள்ள பருக்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அதிகம் தாக்குதல் கண்ட பயிரில் சிறிது சிறிதாக பயிர் காயத் தொடங்கிவிடும். பாதிப்பு அதிகமாக உள்ள கரும்பில் மகசூல், குறிப்பாக சர்க்கரை சத்து மற்றும் கட்டுமான திறன் கணிசமாக குறைந்து பாதிப்பு ஏற்படும். அதிகமாக காற்றுகள் வீசும் பொழுது இப்பயிர் முறிந்து அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். புழுவினால் ஏற்பட்ட துளைகளின் மூலம் பூஞ்சான நோய்கள் தாக்குதலுக்குண்டாகி இது கரும்பு பயிரை பாதிக்கும். இதன் வாழ்க்கை சரிதமானது, இப்புழுவின் அந்துப்பூச்சியானது வெண்மை நிற முன் இறக்கைகளும் வெண்மை நிற பின் இறக்கைகளையும் கொண்டது. இது இளம் குருத்துப்புழுவின் அந்துப்பூச்சியை விட சற்று பெரிதாக இருக்கும். தாய்ப்பூச்சி செதில் மாதிரி வெண்ணிற முட்டைகளை இரு வரிசையில் குவியல் குவியலாக கரும்பு தோகையின் மேற்பரப்பில் இடும். ஒவ்வொரு முட்டை குவியலிலும் 9 முதல் 11 முட்டைகள் வரை இருக்கும். சுமார் 3 நாட்களில் முட்டையிலிருந்து புழுக்கள் வெளிவரும். இளம் புழுக்கள் இலைகளோட மடல்களை தாங்கி கரும்பினில் துளையிட்டு உச்செல்லும். இப்புழுவின் சதைப்பற்றான பாகத்தை துளைத்து செல்வதால் கரும்பு பயிரில் சிறு சிறு துளைகள் உண்டாகும். இதனால் அப்பாகம் சிவந்து காணப்படும். இப்புழுவின் தாக்குதல் கரும்பில் இருப்பதை துளையின் வெளிப்புறம் காணப்படும் கழிவு பொருட்களில் கொண்டே தெரிந்து கொள்ளலாம். புழுக்கள் கரும்பின் பல இடங்களில் தண்டை தாக்கும். சுமார் 1 மாத காலத்தில் புழுவானது முழு வளர்ச்சியடையும். புழுவின் தலைப்பகுதி பழுப்பு நிறமாகவும் உடல் வெண்மையாகவும் இருக்கும். உடலின் ஒவ்வொரு மடிப்பின் மீதும் 4 கரும் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். மேலும் உடல் நீல வாக்கற்றில் பக்கத்தில் 2 4 மங்கலான ஊதா கோடுகள் காணப்படும். சுமார் 35 முதல் 40 மில்லிமீட்டர் நீளமுள்ள வளர்ச்சியடைந்த புழு கரும்பின் மடலில் கூட்டுப்புழுவாக மாறி சுமார் 7 முதல் 10 நாட்களில் அந்திப்பூச்சியாக வெளிப்படும். மேலாண்மை முறைகள். இப்பூச்சியின் முட்டைகளை கவனமாக சேகரித்து அளிப்பதின் மூலம் மேலும் இப்பூச்சியினால் தாக்கப்படாத கரும்பு ரகங்களை பயிர் செய்வதின் மூலமும் தாக்குதலை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 8 என்ற விதத்தில் வைப்பதின் மூலம் குருத்துப்புழுவின் தாக்குதல் முறையாக கண்காணிப்பதின் மூலமும் மேலும் சோகைகளை 5ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் முறித்து விடுவதாலும் இப்பூச்சியின் தாக்குதலை ஓரளவு தடுக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி சிறப்பாக செயல்பட அவற்றுடன் 90 முதல் 120 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குமாறு இனக்கவர்ச்சி குப்பிகளை வைக்க வேண்டும். இனக்கவர்ச்சி குப்பிகளை 45 நாட்களுக்கு 1 முறை புதிதாக மாற்றிக்கொண்டே இருந்தால் இப்பூச்சியின் தாக்குதலை வெகுவாக நாம் குறைத்து விடலாம். தலைத்தத்து உரங்களை தேவையான அளவு மட்டுமே வயல்களில் இட வேண்டும். ட்ரைகோகிராமா கைலோனிஸ் என முட்டை ஒட்டுண்ணியை 1 ஹெக்டேருக்கு 2.5 cc என்ற அளவில் கரும்பு நட்ட 4ஆம் மாதங்கள் முதல் இறுதி மாதம் வரை, அதாவது 12வது மாதம் வரை இடைக்கணு புழு பாதிப்பு ஆரம்பித்த உடனேயே விட வேண்டும். இந்த ஒட்டுண்ணியானது 15 நாட்கள் இடைவெளியில் தொடர்ச்சியாக குறைந்தது 6 முறை விட்டால் இடைக்கணு புழுவின் தாக்குதலை நாம் சமாளிக்கலாம். புழு ஒட்டுண்ணிகளான ஸ்டினோபிரகான் டிசே, ஜாந்தோ பிம்புலா நர்சியை மற்றும் அப்பாண்டிலஸ் ஃபிளாவிபஸ் போன்ற குலவியோ அல்லது குட்டுப்புழு ஒட்டுண்ணியான டெட்டானிகஸ் அயரி மற்றும் ட்ரைக்கோஃபைலஸ் டயட்ரியே போன்றவற்றையோ வயலில் விடுவதன் மூலமும் இப்புழுக்களின் தாக்குதலை குறைக்கலாம். குளோராண்ட் நெல்லிப்ரோல் 4G குறைகளை 20 கிலோ என்ற அளவில் அல்லது 8 கிலோவுடன் 42 கிலோ மணல் கலந்து இடுவதன் மூலமும் இக்குருத்துப்புழுவின் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். நுனி குருத்துப்புழு. இக்குருத்துப்புழு மூன்றாவது புழு. இப்பூச்சியின் தாக்குதல் கரும்பு பயிர் நெட்ட 8வது மாதங்களுக்கு மேல் தெரிய தொடங்கும். தோகையின் நடு நரம்பு துளையிடப்பட்டிருக்கும். நுனி குருத்துப்புழு தாக்கிய கரும்பின் நுனியில் தோகைகள் வரிசையாக கிளைப்புகள் தோன்றி பார்ப்பதற்கு முடிக்கொற்று போல் தோன்றும். தோகையின் நடுவில் வரிசை வரிசையாக வட்டமான துளைகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட கரும்பின் நுனி குருத்தானது வாடி காய்ந்துவிடும். காய்ந்த குருத்தை பிடித்து இழுத்தால் சுலபமாக வெளிவராது. இப்பூச்சியின் பாதிப்பினால் மகசூல் இழப்பை விட சர்க்கரை சத்து இழப்பு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை சரிதம். இப்புழுவின் அந்துப்பூச்சியானது வெண்மையானது. தாய்ப்பூச்சி நீண்ட வட்ட வடிவ முட்டைகளை குவியல் குவியலாக நரம்பின் அருகில் இட்டு பழுப்பு நிற ரோமங்களால் மூடிவிடும். இப்பூச்சிகள் 6 முதல் 11 நாட்களில் இளம் புழுக்களாக வெளிப்பட்டு தோகை நரம்பை துளைத்து உச்சென்று குருத்தினை தாக்கும். வளர்ந்த பூச்சிகள் புழுவாக மாறி கூட்டுப்புழுவாக மாற 25 முதல் 45 நாட்கள் தேவைப்படும். கூட்டுப்புழு 12 நாட்களில் அந்தி பூச்சியாக வெளிவரும். தமிழகத்தில் ஆகஸ்ட் முதல் பிப்ரவரி மாதங்கள் வரை இப்பூச்சிகளின் தலைமுறை 3 தலைமுறைகளாக காணப்படும். முட்டை குவியல்கள் மற்றும் தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழித்து விடுவதால் நாம் இப்பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். பூச்சிக்கொல்லிகளை மருந்துகளை கொண்டும் கட்டுப்படுத்தலாம். ஐசோட்டமா ஜவாயன்சிஸ் என்னும் ஒட்டுண்ணி குளவியை பெருக்கி கரும்பு பயிரில் விடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். முட்டை ஒட்டுண்ணிகளான டெலினோமஸ் ஃபெனிஃபிசியஸ் டெட்ராட்டிகஸ் ஸ்கினோபியை மற்றும் ட்ரைகோகிராமா மைன்யூட்டம் போன்றவற்றையோ அல்லது புழு ஒட்டுண்ணிகளான கோனியஸ் இந்திகஸ் செலினோகஸ் போன்றவற்றை விடுவதன் மூலமோ அல்லது கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகளான டெட்ராஸ்டிகஸ் ஐயரி போன்றவற்றை கரும்பு பயிரில் விடுவதால் இப்பூச்சியின் தாக்குதல் வெகுவாக குறைந்து கட்டுப்படுத்தலாம். இதுபோல முக்கியமாக கரும்பு பயிரில் தாக்கும் துளைப்பான்களை நாம் மேற்கூறிய முறைகளின் மூலம் கட்டுப்படுத்தி மகசூல் இழப்பை தடுத்து அதிகப்படியான மகசூலையும் லாபத்தையும் அனைவரும் அடைய மேற்சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் நிச்சயமாக நம் அதிக மகசூலை பெறலாம் என்பது திண்ணமே. நன்றி
நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி முனைவர் பாஸ்கரன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.